அனைத்து சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
மாணவர்களே, வேத ஆராய்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோடியே ஆரூபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரிரோ ஆரூபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரிரோ சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவி நீச பாவி நானையா தேவாய் இரக்கம் செய்ய மாட்டிரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் சொல்லி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரிரோ பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணவும் நலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணவும் நலங்கோலத்தை மனம் நொந்து மருளோகின்றேன் பரிசுத்தம் பெஞ்சுகின்றேன் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சும் வாரிரோ தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்ன எழுதும் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சும் வாரிரோ.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக யோவான் 15 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையிலிருந்து இறங்கி கெத்செமனே தோட்டத்திற்கு செல்லும் வழியிலே அவர் பேசினார் என்று கூறினேன். முதலாவது வசனத்திலே நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று கூறியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் தேசமானது திராட்சை செடியாக உருவகிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இயேசு அதற்கு மாறாக நானே திராட்சை செடி, நீங்கள் என்னிலே இணைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். மட்டுமல்ல, வேதத்திலே பல பகுதிகளிலே தேவன் திராட்சை தோட்டத்திற்கு சொந்தக்காரராக கூறப்பட்டிருக்கிறார். ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறார்? என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்கிறார். திராட்சை தோட்டக்காரர் தான் செடி பாதுகாக்கப்படும்படியாக வளர்ச்சியடைய செய்வதற்கான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார் என்பதை உருவகித்து அவ்வாறு கூறுகிறார். தொடர்ந்து யோவான் 15 அதிகாரம் 2 வசனம் முதல் சிந்திப்போம். பாருங்கள், எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். எண்ணில் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு பொருள் ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவர்கள், கிறிஸ்துவில் இருப்பவர்களை குறிக்கிறது. ரட்சிப்பு என்று சொல்லும்பொழுது அதிலே அநேக சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. நமக்கு பதிலாக இயேசு மரித்து நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டது, நாம் மீட்கப்பட்டது, இவையெல்லாம் சேர்த்துத்தான் எண்ணில் என்ற ஒரே வார்த்தையிலே சொல்லப்பட்டுள்ளது. உலகத்திலே இரண்டு விதமான மக்கள் கூட்டத்தினர் தான் இருக்கிறார்கள். ஒன்று கிறிஸ்துவிலே இருப்பவர்கள், மற்றவர்கள் கிறிஸ்துவுக்கு வெளியே இருப்பவர்கள். இந்த கிறிஸ்துவிலே எப்படி இருக்க முடியும்? அது மறுபிறப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கும் ஒரு சலாக்கியம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறீர்கள். அதாவது பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் மறுபிறப்பு அடைகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் மற்றொரு காரியத்தையும் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறவராயும் இருக்கிறார். இந்த காரியம்தான் ஒவ்வொரு விசுவாசியையும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே இணைக்கிறது. இங்கு என்ன வாசிக்கிறோம்? திராட்சை செடியாகிய அவரிலே இணைக்கப்பட்டிருக்கிற கொடிகளாகிய அத்தனை விசுவாசிகளையும் அது குறிக்கிறது. இந்த வேத வசனங்கள் விசுவாசிகளுக்குரிய வசனங்கள், ஏற்கனவே கிறிஸ்துவிலே இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள். எப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. இங்கே கனி கொடுப்பதை பற்றி அவர் கூறுகிறார். முதல் 10 வசனங்களிலே கனி என்ற வார்த்தை 6 முறை வருகிறது. தொடர்ந்து நாம் படிக்கும்பொழுது கனி கொடுப்பதிலே 3 வகையான கனி கொடுத்தலை நாம் பார்க்கலாம். ஒன்று கனி, அடுத்தது அதிக கனி, மூன்றாவது மிகுந்த கனிகள். இந்த பகுதியிலே கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். முதலாவது எண்ணிலே கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று வாசிக்கிறோம். எங்கே இருந்து அறுத்து போடுகிறார்? கனி கொடுக்கும் இடத்திலிருந்து அதை அறுத்து போடுகிறார். இதை எவ்வாறு செய்கிறார் என்பதை 6 வசனத்திலே கூறியிருக்கிறார். 3 முதல் 5 வசனங்களை நாம் பின்னாலே பார்ப்போம். இப்பொழுது 6 வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போவோம். இதை வாசித்தவுடனே ஐயையோ, என்னுடைய ரட்சிப்பையே நான் இழந்து போவேனோ என்று சிலர் எண்ணுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, இந்த பகுதி ரட்சிப்பை குறித்து பேசவில்லை. இது கனி கொடுப்பதை குறித்து சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுவதனாலே ஏற்படும் விளைவுகளை குறித்து இங்கே கூறப்பட்டுள்ளது. முதலாவதாக கனி என்றால் என்ன? இங்கே கனி என்று சொல்லும்பொழுது ஆத்தும ஆதாயத்தை குறித்து அவர் சொல்கிறார் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். ஆத்தும ஆதாயம் செய்வது கனி கொடுத்தலின் ஒரு பகுதிதான். கனி என்று சொல்லும்பொழுது இது ஆவியின் கனியை குறிக்கிறது. ஆவியின் கனி என்ன தெரியுமா? கலாத்தியர் 5:22-23 வசனங்களிலே இதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும் என்றால் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். அப்பொழுதுதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கனிகள் காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க நமக்கு உதவியாக இருக்கும். கலாத்தியர் 5:22-23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலேயும் காணப்பட வேண்டிய கனி. கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலன் தரும் ஜெபங்கள் இருக்கும், பயனுள்ள கனி இருக்கும், அது மட்டுமல்ல மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும். யோவான் 15:7 வசனத்தை பாருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதுதான் பலன் அளிக்கும் ஜெப வாழ்க்கையை குறித்து சொல்கிறது. வசனம் 8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். இது கனி கொடுக்கும் வாழ்க்கையை குறித்து சொல்கிறது. யோவான் 15:11, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, நிறைவான சந்தோஷமும் இப்படிப்பட்ட கனியுள்ள வாழ்க்கையும் ஒருவரிடத்திலே இருக்கும் என்றால் அவருடைய வாழ்க்கை மூலமாகவே அநேகரை தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே அவர்கள் கொண்டு வருவார்கள். ஆம், அவர்கள் வாழ்க்கையிலே ஆத்தும ஆதாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். சரி, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அவர் அதை அறுத்து போடுகிறார் என்று வாசித்தோம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கனியை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கனி இல்லை என்றால் எப்படி அவர் அதை எடுத்து போடுகிறார்? அப்படி அவர் செய்வதின் ஒரு முறை என்னவென்றால் கனி கொடுக்கும் இடத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறார். அருமையானவர்களே, முழு நேர ஊழியத்திலே வைக்கப்பட்டிருக்கிறவர்களும் கனி கொடுக்கக்கூடிய இடங்களிலே வைக்கப்பட்டு அவர்கள் கனி கொடாமல் போகும்பொழுது அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை எடுத்து போட்டு விடுகிறார். அதேபோல சாதாரண விசுவாசிகளும் கனி கொடுக்கக்கூடிய நல்ல இடத்திலே வைக்கப்பட்டிருந்தும் அவர்கள் கனி கொடுப்பதை குறித்து அக்கறையற்றவர்களாக இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட இடங்களிலிருந்தும் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். நீங்கள் கனி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்னும் வைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. இந்த வாய்ப்புகளை இழந்து போய்விடாதீர்கள். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? கனி கொடுப்பதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில வேளைகளிலே அப்படிப்பட்ட இடங்களிலிருந்து அவர் சரீரப்பிரகாரமான மரணத்தினாலேயும் சிலரை எடுத்து விடுகிறார். இதைத்தான் 1 யோவான் 5:16 யோவான் கூறுகிறார். ஒரு கிறிஸ்தவனும் தொடர்ந்து பாவம் செய்வான் என்றால் கனிதரக்கூடிய வாழ்க்கையிலிருந்து மரணத்தின் மூலமாய் அவனை தேவன் எடுத்து விடுகிறார். ஆதி திருச்சபையிலே அன்னனியாவும் சப்பிராலும் அப்படியே அப்புறப்படுத்தப்பட்டார்கள். திருச்சபை அந்நாட்களிலே பரிசுத்தமாயிருந்தது, கனி கொடுக்கிறதாயிருந்தது. பொய் பேசும் இந்த இருவரும் அப்படிப்பட்ட சபையிலே இருக்க முடியாது. ஆனாலும் இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவங்களிலே வாழ்ந்து கொண்டும் திருச்சபையிலே இருக்கும்படியான சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஆதி திருச்சபையிலே இப்படிப்பட்ட எவருமே திருச்சபையிலே இருக்க முடியாது. கனி கொடுக்கிற கொடியதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார் என்று பார்த்தோம். சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லும்பொழுது தேவையற்ற சில காரியங்களை வெட்டி அவர் சுத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரியமானது என்று நாம் வைத்திருக்கும் சில காரியங்களை நம்மை விட்டு அவர் கத்தரித்து போடுவார். அது நம்முடைய இருதயத்தை பாதிக்கலாம். அவரோடு கூட நாம் நெருங்கிய அன்புள்ளவர்களாக அவருக்காக நாம் கனி கொடுப்பதற்காக நம்மை தடை செய்யும் காரியங்களை நம்மிடத்திலிருந்து எடுக்கிறார். என்னுடைய சரீரத்திலே சில வேதனைகள் பாடுகள் இருக்கும்பொழுது கனி கொடுக்கும் காரியங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே தடையாயிருக்கிற காரியங்களை எடுத்து போடும்படியாய் அவர் அவ்வாறு செய்கிறார். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் வேதனைப்படும் காரியங்கள் நடைபெறுவதற்கு காரணம் அவருடைய ஐக்கியத்திலிருந்து அவர்கள் தூரமாய் போவதனாலே தேவன் அவர்களை சுத்திகரிக்க வேண்டியதாயிருக்கிறது. அவருக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோமோ அவ்வளவு குறைவாக அப்படிப்பட்ட சுத்தம் செய்தல் நமக்கு வேதனையை தராமல் இருக்கும். ஊழியர் ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்லும்பொழுது இவ்வாறு எழுதியிருக்கிறார். பள்ளியிலே படிக்கும் காலங்களிலே சில நாட்கள் காலையிலே நண்பர்களோடு போய் புத்தகங்களை எல்லாம் வகுப்பறையிலே வைத்துவிட்டு வெளியே விளையாட போய் விடுவார்களாம். சில வேளைகளிலே மீன் பிடிக்க செல்வார்கள். அநேக மீன்களை பிடிக்காவிட்டாலும் அந்த நாளை மிகவும் உல்லாசமாக கழித்துவிட்டு மீண்டுமாக பள்ளி முடிந்தவுடன் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்வதற்காக பள்ளிக்கு வருவார்களாம். இப்படிப்பட்ட ஒரு நாளிலே இவர்களுடைய செயலை கவனித்த தலைமை ஆசிரியர் அவர்கள் புத்தகங்களை எடுக்க வகுப்பறைக்குள்ளே வந்தவுடனே பின்னாலே அவரும் அறைக்குள்ளே நுழைந்துவிட்டார். புத்தகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்னுடைய அறைக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இதனால் அவருடைய அறையிலே வைத்து அடி கொடுக்கப் போகிறார் என்பது உறுதியாயிற்று. அப்பொழுது ஏற்கனவே அவரிடத்திலே நன்றாக அடி வாங்கிய ஒரு சிறுவன், அவர் அடிக்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் நாம் கையை கீழே தாழ்த்தி கொண்டு போனால் அடி வேகமாக இருக்கும், கையை கம்புக்கு பக்கத்திலே கொண்டு போக அடியின் வலி குறைவாக இருக்கும் என்று கூறினான். அது மிகவும் உண்மையானது என்று அவர் எழுதியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை சிட்சிக்கும் பொழுது நாம் அவருக்கு அருகிலே செல்ல செல்ல அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறதுனாலே உண்டான வலி குறைவானதாயிருக்கும். இன்றைக்கும் பெத்லகேம் பகுதியில் மக்கள் திராட்சை செடியை தரையிலே வளர்க்கிறார்கள். பழங்கள் பழுக்கும் பொழுது தரையோடு தரையாக இருந்து அழுக்கடைகிறது. ஆனால் அந்த கனிகள் பழுக்கும் நிலைமையாயிருக்கும் பொழுது அந்த தோட்டக்காரர் போய் அதை கழுவி விடுகிறார். அப்பொழுது அது கனியாக பறிக்கப்படும் பொழுது எவ்வளவோ சுத்தமானதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை எவ்வாறு கழுவுகிறார் பாருங்கள். யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆம், கர்த்தருடைய வசனத்தினாலே நம்மை சுத்தம் பண்ணுகிறார். 1 பேதுரு 2:22-23 பாருங்கள். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பாவங்களை கழுவியது. இந்த உலகத்திலே நாம் வாழும் நாட்களிலே மீண்டுமாக அழுக்காகிறோம். கர்த்தருடைய வசனம் தொடர்ந்து நம்மை சுத்திகரிக்க வேண்டியதாயிருக்கிறது. இந்த காரணத்தினாலேதான் நாம் வேதத்தை படிக்க வேண்டும். சங்கீதம் 119:9 என்ன வாசிக்கிறோம்? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ஒரு தவறான எண்ணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். விசுவாசத்தின் அடிப்படையிலே கிருபையினாலே மீட்கப்பட்டுவிட்டால் எப்படியும் வாழலாம் என்று எண்ணுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே வாழாமல் நாம் வழி விலகி செல்லும் பொழுது கர்த்தருடைய வசனமே அதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு சகோதரனோ சகோதரியோ கர்த்தரோடு கூட ஒரு நெருக்கமான வாழ்க்கை வாழ்கிறானா இல்லையா என்பது அவன் வேத வசனங்களோடு செலவழிக்கும் நேரத்திலிருந்தே தெரிந்துவிடும். அது மட்டுமல்ல, எவ்வளவு தூரம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறான் என்பதிலிருந்தும் அது வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அனுதினமும் நாம் கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 119:67 பாருங்கள். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். 119 சங்கீதம் 71 வாசிக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளையும் துன்பங்களையும் கொண்டு வருவதற்கு காரணம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகத்தான். கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் சுத்திகரிக்கப்பட முடியாது. இன்றைக்கு உலகத்திலே ஆபத்தான நிலைமையில இருக்கிறவர்கள் யார் தெரியுமா? மிக அதிகமாக கர்த்தருடைய பணிகளிலே முன்னாலே நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவள்தான். இப்படிப்பட்ட அநேகர் வேத வசனங்களை படிப்பதற்கும் தியானிப்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் நேரம் எடுத்துக் கொள்கிறதில்லை. அருமையானவர்களே, கர்த்தருக்காக நாம் பணி செய்கிறவர்களா இருந்தும் கர்த்தருடைய வேதத்தை படிப்பதற்கும் அதை கவனித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதற்கும் ஒவ்வொரு நாளும் நாம் நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. எனவேதான் ஒரு விசுவாசியனுடைய வாழ்க்கையிலே காலை தியான வேளை மிக மிக முக்கியம் என்று அடிக்கடி நமக்கு உணர்த்தப்படுகிறது. யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த அதிகாரத்திலே நாம் கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான வார்த்தை நிலைத்திருத்தல். நிலைத்திருத்தல் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு தொடர்ச்சியாக தொடர்புடையவர்களாக வாழ்வது. கர்த்தருடைய வார்த்தையினாலே சுத்தமாக்கப்படுவதை குறித்து நாம் படித்தோம். இதுவும் அவரிலே நிலைத்திருக்கும் பகுதி. அனுதினமும் நாம் சுத்தமாக்கப்பட வேண்டும். ஸ்பர்ஜன் என்ற தேவ ஊழியர் ஒருமுறை நடந்து சென்று கொண்டிருந்தபொழுது திடீரென்று ரோட்டிலே நின்று தனது தொப்பியை கலட்டிவிட்டு தலைகுனிந்து ஜெபித்தாராம். இதை குறித்து அவரோடு வந்த உடன் ஊழியர் அவரிடத்தில் கேட்டபொழுது ஸ்பர்ஜன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எனக்கும் தேவனுக்கும் இடையே ஏதோ மேகம் போன்ற ஒரு காரியம் வந்தது போல தெரிந்தது, அதை உடனடியாக அப்புறப்படுத்தத்தான் நான் அப்படி ஜெபித்தேன் என்றாராம். ஆம், அதாவது அவருடைய மனதிலே உண்டான அந்த அசுத்தமான எண்ணத்தை உடனடியாக ஜெபத்தினாலே அப்புறப்படுத்தினாராம். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தொடர்ச்சியாக அவரோடு உறவுள்ளவர்களாக வாழ முடியும். அவரிலே நிலைத்திருப்பதென்றால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. பாருங்கள், யோவான் 15:10-14 வாசிக்கிறேன். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். 14 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இயேசுவை நம்முடைய நண்பர் என்று நாம் கூறுவோம் என்றால் மகிமையான அவரை நாம் நம்முடைய நிலைமைக்கு தாழ்த்துகிறோம். இந்த தேசத்தின் பிரதம மந்திரியையோ அல்லது உயர்வான பதவியில் இருக்கிற ஒருவரையோ நம்முடைய சிநேகிதர் என்று நாம் கூறுவோம் என்றால் அவர்களை நம்முடைய நிலைமைக்கு தாழ்த்துகிறோம். ஆனால் அதே வேளையிலே அவர்கள் நம்மை பார்த்து இவன் என்னுடைய நண்பன் என்று சொல்வார் என்றால் அதுதான் மேலான காரியம். இங்கு இயேசு என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் என்கிறார். அருமையானவர்களே, நாம் உண்மையாக நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்களுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படுகிறோமா? அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் 15:9 பாருங்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருப்பது என்றால் தொடர்ந்து தொடர்புடையவர்களாய் வாழ்வது. இங்கே இந்த உறவு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? திராட்சை செடிக்கும் கொடிக்கும் உள்ள உறவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மில் அநேகருடைய வீடுகளிலே நாம் செடிகளை வைத்திருக்கிறோம், மரங்களை வைத்திருக்கிறோம். நாம் அந்த கிளைகளை பார்த்து நீங்கள் மரத்திலே நிலைத்திருங்கள், அப்பொழுதுதான் கனி கொடுப்பீர்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. அந்த கிளைகள் எதிர்பாராத நேரத்திலே அங்கே போய் அவைகள் மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கிளைகள் மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, எனவேதான் கனி கொடுக்கிறது. நான் வேடிக்கையாக பேசுகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, அநேக கிறிஸ்தவர்கள் வாரம் முழுவதும் பிசாசோடு கூட ஓடி ஆடி விளையாண்டு விட்டு ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயத்திலே ஆண்டவர் இடத்திற்கு வருகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு நாம் உறவாடுகிறவர்களாக ஐக்கியம் உள்ளவர்களாக வாழும்பொழுதுதான் நாம் கனி கொடுக்க முடியும். இதன் பொருள் என்ன? காலையிலேயே நீங்கள் உங்கள் தேக பயிற்சிக்காக நடக்கும்பொழுதும் சரி, அலுவலகத்திலே உங்கள் வேலைகளிலே அமர்ந்திருக்கும் பொழுதும் சரி, நீங்கள் உங்கள் வாகனத்தை தெருவிலே ஓட்டிக்கொண்டு செல்லும் பொழுதும் சரி, தொடர்ந்து உங்களுடைய உள்ளத்திலே அவரோடு கூட நீங்கள் உறவாடிக்கொண்டே இருக்க முடியும். யோவான் 15:5 பாருங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நாம் தேவனோடு உள்ள உறவிலே சுயாதீனம் பெற்றவர்களாயிருப்பதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்கிறோம். அவருடைய உறவிலிருந்து நாம் முறிந்து போகக்கூடும். அவருடைய சித்தத்திற்கு வெளியே நாம் நடப்பதனாலே, உலக பிரகாரமான காரியங்களிலே ஈடுபடுவதனாலே அவருடைய உறவை நாம் முறித்துக் கொள்ளக்கூடும். ஆனால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு அவரிலே எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். இந்த ஓமைக்கும் விதைக்கிறவனுடைய ஓமைக்கும் ஒரு ஒற்றுமை இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஞாபகம் இருக்கிறதா? சில விதைகள் 30 மடங்கு தான் பலன் தந்தது, சில விதைகள் 60 மடங்காக பலன் தந்தது, இன்னும் சில 100 மடங்காக பலன் தந்தது. அதுதான் இந்த கனி கொடுத்தல், அதிக கனி கொடுத்தல், மிகுந்த கனி கொடுத்தல். ஆண்டவர் நீங்களும் மிகுந்த கனி கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை நீங்களும் சாதாரண கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கலாம். அப்படி என்றால் மிகுந்த கனி கொடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலேயே கேளுங்கள். ஒருவேளை நீங்கள் அதிக கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கலாம், ஆனால் நீங்கள் மிகுந்த கனி கொடுக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். யோவான் 15:6 பாருங்கள். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போவோம். அருமையானவர்களே, நான் மீண்டும் கூறுகிறேன், இது நாம் கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை குறித்து பேசுகிறதே ஒழிய நாம் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து பேசவில்லை. இதே சத்தியத்தை சொல்வதற்கு அப்போஸ்தலனாய பவுல் மற்றொரு உதாரணத்தை பயன்படுத்தியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:13-14 வாசிக்கிறேன். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு வெகுமதி கொடுக்கப்படுவதில்லை, நாம் கனி கொடுக்கும்பொழுது நமக்கு வெகுமதி கொடுக்கப்படப் போகிறது. ஆனால் ஒரு கொடி கிறிஸ்துவிலே நிலைத்திராவிட்டால் அது தரிப்புண்டு எரிந்து போடப்படும், அது காய்ந்து போகும், அது நெருப்பிலே இடப்படும். இதற்கான விளக்கத்தை தான் 1 கொரிந்தியர் 3:15 நாம் வாசிக்கிறோம். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போலிருக்கும். அருமையானவர்களே, எந்த கனியும் கொடாமல் பரலோகத்திற்குள்ளே போகிறவர்களும் நெருப்பிலே அகப்பட்டு வெளியே வந்தவர்கள் போல வாடையடித்துக் கொண்டு வருவார்கள். ஆனால் அவர்கள் ரட்சிப்பை இழந்து போகப் போகிறதில்லை. இன்றைக்கே அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தோல்விகள் நிறைந்த வாழ்க்கை என்று எண்ணுகிறார்கள். கனி கொடுக்க வேண்டும் என்ற கேள்விக்கே இடமில்லை என்று எண்ணி தாழ்ந்த நிலைமையிலே மிக குறைவாக கனி கொடுக்கிறவர்களாய் வாழ்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை குறித்து என்ன விரும்புகிறார்? நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒருவேளை சாதாரணமான கனி கொடுக்கிறவர்களாயிருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே நான் அதிக கனி கொடுக்கும்படியாக என்னை சுத்தம் பண்ணும் என்று செப்பியுங்கள். அல்லது நீங்கள் அதிகமாய் கனி கொடுக்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள் என்றால், ஆண்டவரே உண்மையிலே நான் எப்பொழுதும் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். அப்படி அவரோடு நிலைத்திருப்பதற்கு நீங்கள் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உள்ளத்திலே உணர்த்துகிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய கரத்திலே மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக, ஜபத்திற்கான பதிலை பெற்றுக் கொள்கிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக, நிறைவான சந்தோஷத்தை பெற்றவர்களாக வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அல்ல ஆண்டவரே, ரட்சிப்பின் அனுபவம் பெற்ற சகோதரனாக சகோதரியாக என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கனி கொடுக்கும்படியாக சுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிலே யார் யார் வாழ்க்கையிலே நாங்கள் அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டுமோ அதற்கு தக்கதாக நீரே எங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக எப்பொழுதும் உமிலே நிலைத்திருக்கும் கிருபையையும் அனுபவத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்படிப்பட்ட கனி கொடுக்கும் வாழ்க்கை இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் உம்முடைய சித்தத்தின் மையத்திலே மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாக கனி கொடுக்கிறவர்களாக அனுதினமும் வாழ நீரே எங்களை வழி நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். ஞானத்தில் பரநுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் இழைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. இழந்து தீய வழியிலே நீ நடந்த வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்த வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியாம் நட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. கதியாம்ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. அகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுன்னை அழைத்தாரல்லோ. இகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுன்னை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகத்தாலம் முடியும் தக்காலத்தில் என்ன செய்வா. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும் தக்காலத்தில் என்ன செய்வா. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஆகாய் 2:9 வசனத்தின் பின்பாகம். 2:9 வசனத்தின் பின்பாகம்.